ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர் மலிவேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மா நடஞ்சை வரதர் புற்றாள் தொழ எடுக்கும் மாக்கதை இன்றமிழ்ச்சியுளாய் நடக்கும் மென்மை நமக்கு அருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்செவி நீண் முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம். மதிவளர் சடை முடிமன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதி நலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே அளவிலாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன் அளவு கூட உரைப்பரிதாயினும் அளவில் ஆசை துறப்ப அருகுவேன். பெருமானுக்கு எத்தனை அடியார்கள் எண்ண முடியாது, எண்ணில்லாத அடியார்கள். எல்லா உயிரோடும் அவனுக்கு அடிமை. அவை அறிந்திருக்கின்றதவோ இல்லையோ உண்மை இல்லை வந்து உயிர்கள் எல்லாம் இறைவனுக்கு அடிமை. அதில தங்களுடைய அடிமையை உணர்ந்த உயிர்கள் விரைவில் இறைவனுடைய திருவடியை அடையும். அடிமையை உணராத உயிர்கள் சிறுச்சிறிதாக இறைவனால் வேதிக்கப்பட்டு சாமி மாத்திக்கிட்டே வருவார். இல்லது எல்லாரையும் மாத்திரவருங்கிறதுனாலதான் அவருக்கு சிவன் பேரு. தம்பால் ஈர்ப்பம் கையார் வளைசிலம்ப காதார் குடையாட மையார் குடல் உருள தேன்பாய வண்டுலிப்ப செய்யானை வெண்ணீர் அணிந்தானை சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை. பெருமானிடத்தில் அன்பு செய்கின்ற அடியார்கள் பெருமான் உண்டு என்று உண்மையாக நம்புகின்றார்கள். அன்பர்க்கு மெய்யானை. சாமி இருக்கிறாரா இல்லையான்னு ஒருத்தர் சந்தேகம் வருது, அதனால அவன் அழிந்து விடுவானா? சாமிக்கு அவனை பத்தி தெரியுமே, அவன் எப்ப வருவாங்கிறது தெரியும். அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை. வேதியன் என்றால் வேதித்து தன்பால் ஈர்ப்பம். ரசாயனத்துக்கு வேதிப்பொருள் என்று பெயர். அது என்ன பண்ணுது, கெமிக்கல் இன்னொரு பொருளோட சேரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அதை அரிக்குது. கடவுள் என்ன பண்ணுவாரு, ரொம்ப எட்டி வட்டத்துல இருக்கிறவனையும் கொஞ்சம் கொஞ்சமா தன்பால் கிட்டக்கு இழுப்பார். எதை போல என்று சொன்னால், ஒரு சிலந்தி தன் வலையில தொலைவில் சிக்கிய ஒரு பூச்சிய சிறுச்சிறிதாக தன்பால் இருக்கும் உண்பதற்காக. அதுபோல சாமி யாரையும் விட மாட்டார். அன்பருக்கு மெய்யானை, அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை. வேதித்து வேதித்து தன்பால் இப்பம். சர்வான் ஜீவான் வசீகரோதி இது சிவா. எல்லா உயிர்களையும் தன்பால் ஈர்ப்பவன் என்பதனால அவனுக்கு சிவன். ஒரு திரிமுக காந்தம், நல்ல வலிமை பெற்ற ஒரு காந்தம். அந்த காந்தத்துக்கு அருகில் இருக்கின்ற ஊசி காந்தத்தை போய் சீக்கிரமா சேர்ந்து ஒட்டிக்குது. தொலைவில் இருக்கிற ஊசி கிட்டக்க வர விரும்பாத போல இருக்கு, ஆனா அந்த காந்தம் என்ன பண்ணும், அது தான் கொஞ்சம் கொஞ்சமா கிட்டக்கு போய் அதை இழுத்துரும். அப்படி பெருமான் அனைவரையும் தன்பால் ஈர்ப்பவன் என்பதனால அவனுக்கு சிவன் என்று பெயர். ஆகவே பெருமானுடைய அடியார்களுக்கு உண்மையில அளவே கிடையாது. அந்த அடியாருடைய பெருமைக்கு அளவே கிடையாது. இப்படி அளவில்லாத பொருளை பத்தி நீங்க சொல்றீங்களே, சொல்ல முயற்சி பண்றீங்களே, இது சரியா அப்படின்னு ஆசிரியர் சேக்கிழார்கிட்ட போய் கேட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? அளவுக்கு உட்பட்ட பொருளை பத்தி தான் மனிதன் பேசணும். அளவு இல்லாத பொருளை பத்தி என்ன பேசி என்ன பிரயோஜனம், அதை அளக்க முடியுமா? பெருமானுக்கு இருக்கின்ற அடியார்களுக்கும் அளவு இல்ல. எல்லா அடியார்களையும் நீங்க இந்த திருத்தொண்டர் புராணத்துல சொல்லி முடிக்க முடியுமா? அவருடைய அடியார்களுக்கு அளவே இல்லை, அளவில்லாத அடியார். அந்த அடியாருடைய பெருமைக்கும் அளவு இல்ல. ஒரு அடியாரை எடுத்துக்கொண்டால் அவர் பெருமையும் சொல்லி முடிக்க முடியாது. அப்ப நீங்க இதை சொல்ல முயற்சி பண்றீங்களே, ஏன் உங்களுக்கு இந்த வீண் முயற்சி அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சேக்கிழார் சொல்றார், அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும்ங்கிற என் ஆசைக்கு ஒரு அளவு இல்லையே. இந்த ஒரு ஆசைக்கு அளவு இருக்குன்னா உன் சொன்னத கேட்டு நான் சும்மா இருப்பேன். என்னுடைய ஆசைக்கும் அளவு இல்லை, எல்லாத்துக்கும் அளவு இல்லை. அளவில்லாத ஆசையினால் அளவில்லாத அடியார்கள் புகழை சிந்திக்க வேண்டும். இப்ப அடியார்களை உள்ளவாறு அறிய வேண்டும் என்று சொன்னால் அடியார்கள் இடத்திலே நமக்கு இருக்கின்ற அன்பு எல்லை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். அளவில்லாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகிறேன் அளவு கூட உரைப்பறிதாயினும் அளவில் ஆசை துறப்ப அறைகிறேன். தூக்கு சீர்திரு தொண்ட தொகை விரி வாக்கினார் சொல்ல வல்ல பிரான் எங்கள் வாக்கிய பயனா பதி குன்றை வாழ் சேக்கிழானடி சென்னி இருத்துவான். சென்ற வகுப்புல திருத்தொண்டு தொகை பாடுவதற்காக திருக்கயிலையில் இருந்து நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கிறார், பூமிக்கு வந்து சேர்ந்திருக்கின்ற தம்பிரான் தோழர். கைலாயத்திலே பெருமானுக்கு மிக நெருங்கி தொண்டு செய்பவர் பெருமான். அன்றாடும் திருநீரு அடிக்கடி பூசுவார், புண்ணியர் பூசும் வெண்ணீரு அப்படின்னு இந்த ஊர்ல எங்க ஊர் பிள்ளை பாடியிருக்கு. புண்ணியர் என்று சொன்னால் இறைவன், சாமியே விபூதி பூசுறார், நீ பூசாம இருக்கலாமான்னு அர்த்தம். வேதம் என்ன சொல்லுது? பூத்தேயின பிரமதி தவ்யம், பிரமாதம் என்றால் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட், மறதி. திருநீர் அணிவதற்கு மறந்து விடாதே, அடிக்கடி திருநீர் அணிய வேண்டும். அடிக்கடினா எப்படி? எப்பெல்லாம் சார்? பார்க்க கூடாத பார்த்துடுறோம், உடனே சிவசிவான்னு திருநீர் அணியும். கேட்க கூடாத கேட்டுடுறோம், சிவசிவான்னு திருநீர் அணியும். உண்ணக்கூடாததை உண்டுடுறோம், ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுறோம். வீட்டுல நல்ல சாப்பாடு அம்மா சமைச்சு வச்சிருக்க, இருந்தாலும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறோம். உண்ணத்தகாததை உண்டு விட்டோம், சிவசிவா என்று திருநீர் அணிய வேண்டும். தீண்டக்கூடாதே தீண்டி விட்டோம், படக்கூடாதுல கால் பட்டுருச்சு, எச்சல்ல மலத்துல இதே மாதிரி அசுச்சியான ஒரு இடத்துல நம்ம கையோ காலோ பட்டுடுது, உடனே சுத்தி செய்து திருநீர் அணிய வேண்டும். நினைக்க கூடாத நினைக்கிறோம், தெரியுது நம்ம நினைக்க கூடாத நினைச்சிட்டோம், சிவசிவா என்று சொல்லி திருநீர் அணிய. மூன்று சந்தியா காலங்களிலும் நீராடி திருநீர் அணிய வேண்டும். நெத்தியில திருநீர் இருந்தாலும் சந்தியா காலங்கள்ல திருநீர் விதிப்படி பஞ்ச பிரம்ம மந்திரங்களை சொல்லி அணியணும். விபூதிதான் இருக்கேன்னு விட்டுருக்க, சந்தியா காலங்கள்ல ரிஷபனும் விதி. துறவி மூன்று சந்தியா காலங்களிலும் நீராட வேண்டும். இல்லறத்தான் காலையிலும் மாலையிலும் நீராட வேண்டும். பிரம்மச்சாரிகள் காலையில மட்டும் நீராடினால் போதும், மாலையில் நீராடக்கூடாது என்பதில்லை, தடை இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு முறை நீராடினால் போதும் சிறுவர்கள். ஆனால் மூன்று வேளைகளிலும் உத்தூலனம் செய்து கையில அந்த திருநீற்றை எடுத்துக்கொண்டு அபிமந்திரணம் செய்து தூய நீரினாலே குழைத்து லேபனம் செய்து தரிக்க வேண்டும் முப்பட்டையா. அது மூன்று காலங்களில் உண்டு, ஸ்நானம் பண்றோமோ பண்ணலையோ. அதை தவிர திருநீர் எப்ப அணியணும் அப்படின்னு கேட்டா, திருநீர் அணிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அணியணும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு திருநீர் அணிந்து, நெத்தியில திருநீர் இருக்கான்னு கேட்கணும், அணியணும் பான்னு சொன்னா உடனே. இப்படி அடிக்கடி திருநீர் அணியப்பட வேண்டும். எதற்காக என்று சொன்னால் அது முக்தியை தரும், முக்தி தருவது நீர். நம்முடைய பாசப்பிணியை போக்குவதனால திருநீர் அணிகின்ற விரதத்திற்கு பாசுபதம் என்று வேதத்தில் பெயர். பசுக்களுடைய பாசத்தை நீக்குகின்ற காரணத்தினாலே இந்த திருநீர் அணிகின்ற விரதத்திற்கு பாசுபதம்னு பெயர். எல்லா வருணத்தாரும் எல்லா ஆசிரமத்தாரும், எல்லா வருணத்தார்னா எல்லா ஜாதியில எல்லா குலத்துல பிறந்தவர்களும், எல்லா ஆசிரமத்தார்னா திருமணம் ஆகாது சிறுவனா இருக்கும் போது அது ஒரு நிலை, ஆசிரமம்னா ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் ஒரு நிலை. கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா ப்ரொமோஷன் வருது, அது ஒரு நிலை. அப்புறம் குழந்தை குட்டிகளோட வாழ்கின்ற நிலை, வயசாகி இல்லறத்தில் இருக்கின்ற நிலை வானப்பிரஸ்தம்னு பேரு. புறப்பற்றுக்களை வெளிப்படையாக அறுத்து துறவு மேற்கொள்கின்ற நிலை துறவு நிலை. இப்படி எல்லோருக்கும் நான்கு நிலைகள் உண்டு. எந்த ஜாதியில் பிறந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எப்பொழுதும் அணிய வேண்டும் என்பதனால இந்த விரதத்திற்கு அத்தியாசிரமம் என்று பெயர். விபூதி பூசுறதுக்கு எத்தனை பேர் சொல்லுது வேதம், அத்தியாசிரமம் என்று பெயர். சரி, சிரோவிரதம்னு இதுக்கு பேர், ஏன் பெயர் அப்படின்னு கேட்டா, சிரசுனா தலை, விரதம்னா நோன்பு, சிரோவிரதம்னா தலையாய நோன்பு. எது தலையாய நோன்பு அப்படின்னு கேட்டா, 100 ரூபாய் கொடுத்து ஒரு லாட்ரி சீட்டு வாங்கி புளிக்கினா அதுல 1000 ரூபாய் விழும் அப்படின்னா அது சிறப்பா இல்ல? 1 ரூபாய் கொடுத்து ஒரு லாட்ரி சீட்டு வாங்கி குலுக்கல்ல நமக்கு 1 கோடி ரூபாய் விழும் அப்படின்னா சிறப்பா? எது சிறப்புன்னு சொல்லுங்க, எது சிறப்பு? 1 ரூபாய் கொடுத்து சீட்டு வாங்கணும், அதுக்கு 1 கோடி ரூபாய் விழும். இப்ப மிக எளிமையாக நோன்பு இருக்க வேண்டும், மிக உயர்ந்ததாக பலன் இருக்க வேண்டும். திருநீர் அணிவதை விட எளிமையான விரதம் உண்டா? விபூதி எடுத்து பூசிக்கிறத விட நமக்கு ஈஸியான ஒரு மெத்தடு உண்டா? பலன்களிலேயே மிக உயர்ந்த பலன் என்பது திருவடி பேரு, முக்தி, சிவபதம். முக்தி தருவது நீர் என்பதனால தான் மிக கடைபிடிப்பதற்கு எளிமையாக இருந்து கொண்டு ஏனைய கடைபிடிப்பதற்கு சிரமமான நோன்புகள் தாராத பலனை தருகின்ற காரணத்தினாலே நோன்புகளிலே தலையாய நோன்பு திருநீர் அணிகின்ற நோன்பு. விரதங்களிலே தலையாயது எது? எது பெஸ்ட்? பெஸ்ட்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸி அண்ட் மோர் ப்ரொடக்டிவ், எளிமையா இருக்கணும், அதிக பலனை தரணும். அப்ப அதனால இதுக்கு சிரோவிரதம்னு பேர். வேதங்கள் பல இடத்துல திருநீர் அணிவதற்கு நம்ம சொல்லுது. அதனால சம்பந்த பெருமான் பாடும் பொழுது வேதத்தில் உள்ளது நீர் என்று பாடுங்க. வேதங்களிலே புகழப்பட்ட பெருமை கொண்டது திருநீர். நான் சும்மா ஒரு இடம் தான் காமிச்சிருக்கிறேன், நூத்துக்கணக்கான இடங்கள்ல வேதத்துல திருநீற்றை பத்தி வருது. நான்கு வேதங்கள் சாமியே அதை பூசிக்கிறார். ஏன் பூசிக்கிறாருன்னா, பெருமான் ஒரு காரியத்தை செய்தால் பிறர் அதனை கடைபிடிப்பார்கள். பெருமான் வேதம் ஓதிக்கொண்டிருக்கிறான்னு சொன்னார் சம்பந்த பெருமான். பெருமான் ஓதுற வேதத்தை எடுத்து பார்த்தா அந்த வேதம் எல்லாம் பெருமானை வணங்கிக்கிட்டே இருக்கு. தன்னை வணங்குகின்ற ஒரு வேதத்தை பெருமான் எதற்காக ஓத வேண்டும்? நம்ம வீட்டு வேலைக்காரனை தூக்கி மடியில வச்சுக்கிற மாதிரி தானது. அவனோ எஜமான் எஜமான்னு கீழே விழுந்து வணங்கிட்டே இருக்கிறான். நம்ம வணங்குகின்றவனுக்கு நாம் என்ன மரியாதை செய்ய வேண்டும்? சம்பளம் கொடுக்கலாம் அதிகமா, அவனை பக்கத்திலேயே உட்காத்தி வச்சுக்கணும் அப்படின்னு கேள்வி வருது. பாதம் கை தோழ வேதமோதுவர் பட்டினத்தூரை பல்லவ நீச்சரத்து ஆதியாய் இருப்பறிவர் தன்மை அறிவார். பாதம் கைதொழ வேதம் ஓதுவர், வேதங்கள் தன் பாதத்தை கைதொழவும் அவற்றை இவர் ஓதுகின்றார். அதாவது தன்னை வணங்குகின்ற வேதத்தை அவர் வாழ வைக்கின்றார். பெருமான் ஏன் வேதம் ஓதுறாருன்னா, யாருமே வேதம் ஓதலன்னாலும் அந்த வேதம் வாழ வேண்டும். கலி முத்தி முத்தி வேதம் படிக்கிறது குறைஞ்சு போய், வேத கல்வி குறைஞ்சு போய், அதனால வேதங்களை படிப்பதற்கோ பாராயணம் செய்வதற்கோ எங்கேயோ யாரோ ஒருத்தர் உலகத்துல ஒரு மூலையில தான் இருக்காங்க. அவங்க ஓதுகின்ற வேதம் காதல விழாது அப்படின்னு ஒரு துர்பாகியமான நிலை ஏற்பட்டாலும் வேதம் ஐசி யூனிட்ல போய் அட்மிட் ஆனாலும், ஐசியூன்னு ஒண்ணு இருக்கு அங்க போய் அட்மிட் ஆனாலும் அது வாழ வேண்டும்னு பெருமான் முடிவு பண்ணிட்டார். அதனால அதை அவர் ஓதுகின்றார். அது போல யாருமே விபூதி பூசாத நிலை இந்த மதுரையில இருந்தது ஒரு காலத்துல. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் சொல்லுவாங்க, பின்னால் வரக்கூடியது முன்னால் வந்து காமிச்சிட்டு போயிடுச்சு. இந்த மதுரையில ரெண்டு பேரும் விபூதி பூசினாங்க. அந்த ரெண்டு பேரும் வெளியூர்காரங்க. மங்கையரசியார் சோழ மன்னுடைய மகள், குலச்சிரியார் சோழ நாட்டுக்காரர், அறிஞர் மகட்கொடையாக வந்தார். தன் மகளை பாண்டியமன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்த போது செல்வங்கள் எல்லாம் சேர்த்து கொடுத்தார். ஸ்திரீ தனம் என்று பெயர், மகளுக்கு கொடுக்கின்ற கொடை மகட்கொடை. அறிவற்ற செல்வம் அழியும், அறிவு செல்வத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிறந்த அறிஞரும் அடியாரும் ஆகின்ற குலச்சிரியார மதுரைக்கு கொடுத்தார் சோழ மன்னன். அந்த அறிவு செல்வம் இங்க வந்ததுனால நாடு மாறியது. குலச்சிரியார் தான் முக்கியமான காரணம். நாட்டுக்கே ராணினாலும் பெண்களுக்கு தடைய ஓட்டம்தான். பாண்டி மாதேவியா இருக்கலாம், ஆனா எதை எடுத்தாலும் வீட்டுக்காரரை கெட்டுதானே செய்யணும். அந்நியில இன்னி வரையும் நாமெல்லாம் பெண்ணா பிறந்துட்டு அவ்வளவு துன்பம் நினைச்சது நடக்காது. தைரியமா நெத்தில விபூதி பூச முடியுமா? முடியலங்கிறது தேவாரம் சொல்லுது. முத்தின் தாழ்வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க. சந்தனத்துல விபூதி மறைஞ்சிடுச்சு, இல்லைன்னா கண்டு முட்டுன்னு அவரு மனம் கலங்குவார். வீட்டுக்காரருக்கு மனக்கலக்கம் உண்டாகும்படியாக பெண்கள் செய்ய மாட்டார்கள். வீட்டுக்காரர் நெத்தில விபூதி பூசணும், சிவனை வணங்கணும்னு இவங்களுக்கு ஆசைதான். இருந்தாலும் அதை வன்முறையில சாதிக்க விரும்பல. பெருமானிடத்துல விண்ணப்பித்து பெருமான் திருவுள்ளம் பற்றி அது எப்ப நடக்குமோ அப்ப நடக்கணும். என்றைக்குமே பெண்கள் கணவனுக்கு அடங்கி வாழ வேண்டும் அப்படிங்கறதுனால அடங்கி வாழ்ந்தார்கள். ராணியா இருந்தாலும் அவர்கள் விரும்பியதை அவர்களுக்கு நடத்தி கொடுத்தது குலச்சிரையார். ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படின்னு பாக்குறோம். ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப சாமி தொடர்ந்து விபூதி பூசறதுனாலதான் யாரும் பூசலன்னா கூட திருநீர் மீண்டும் இந்த மதுரையில பிரகாசித்தது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பெருமானே திருநீர் பூசுறார். நாமெல்லாம் பூசலனாலும், நாமெல்லாம் வேதம் படிக்கலனாலும் சாமியே வேதம் படிக்கிறார். நாமெல்லாம் விபூதி பூசலனாலும் சாமியே விபூதி பூசுறாரு. நாமெல்லாம் சந்தி பண்ணலனாலும் சாமியே சந்தி பண்றாரு. மானசரவர் நாமெல்லாம் ஜபம் பண்ணலனாலும் சாமியே ஜபம் பண்றாரு. நமக்கு பதில அந்த அறங்கள் வாழ வேண்டும் அப்படிங்கிறது. அப்படின்னா நாம வந்து அடிக்கடி விபூதி பூசணுங்கிறத சாமி எப்படி காமிக்கிறார்? கைலாயத்துல அவர் அடிக்கடி விபூதி பூசிக்கிறார். இப்ப எப்ப பார்த்தாலுமே அடிக்கடி உடம்பு முழுக்க விபூதி பூசிக்கிறவங்களுக்கு விபூதி செலவு அதிகம். நம்ம வீட்லயே அம்மா சொல்லுவாங்க, உனக்கு மட்டும் படிப்படியா விபூதி வாங்க வேண்டியிருக்க, திரும்பி திரும்பி பட்டா பட்டையா திரும்பி திரும்பி இட்டுக்கிட்டே இருக்கிறியே. ஸ்கூலுக்கு போறவங்க எல்லாம் இட்டுக்கிட்டு தெரியாம ஒரு பொட்டு மாதிரி வச்சுட்டு போறாங்க. பெருமான் நிறைய பெருமானுக்கு திருநீர் தேவை, அடிக்கடி பூசுறதுனால அந்த திருநீற்றை அன்றாடம் தூய முறையிலே தயாரித்து கொடுக்க கூடியவர் எவ்வளவு குளோஸா இருப்பார். பொதுவா நாமெல்லாம் சிவாச்சாரியர் கையால விபூதி வாங்கிக்கணும். பரமேஸ்வரனே ஒரு சிவாச்சாரியர் கையால விபூதி வாங்கிக்கிறார் கைலாசத்துலன்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? நான் எங்க வரேன் பத்தல சாமியினால அடிக்கடி விபூதி பூசிக்காம இருக்க முடியாது. புண்ணியர் பூசும் வெண்ணீர், அவருக்கு விபூதி செலவு அதிகம். சக்கரை பால அள்ளிக்கிட்டே இருந்தா சக்கரை குறையாதா? போட்டுக்கிட்டே இருந்தா தானே சக்கரை நிற்கும். அப்ப விபூதியை தூய முறையில தயாரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை சொல்றது பெரிய புராணம். பெருமான் அடிகின்ற திருநீற்றினை தயாரித்து அவர் கேட்கும் போதெல்லாம் விபூதி பழையில வச்சுக்கிட்டு நீட்டுறவர் யாரு? அவர் தான் நம்ம பூமியில சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவதாரம் பண்ணார். நம்பி அவதாரம் அவர் திருத்தொண்ட தொகையை பாடுவதற்காக பூமிக்கு வந்தார். ஒன் பாயிண்ட் அஜெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம மீட்டிங்ல ஒரே ஒரு கருத்து தான் விவாதிக்கப்படும். வெளியில எந்த கருத்தும் விவாதிக்க வேணாம் அப்படின்னு தலைவர் சொல்லிடுவார். ஸ்பெஷல் மீட்டிங். அதே போல ஸ்பெஷலான ஒரு பிறவி. அந்த பிறவியின் நோக்கம் ஒன்றுதான். என்ன நோக்கம்னு கேட்டா திருத்தொண்ட தொகை பாடுதல் என்ற ஒரே நோக்கத்திற்காக பூமியில பிறந்தார். வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஆனா பூமியில அவரை பிறக்க வைப்பதற்கு ஒரு மெக்கானிசம், ஒரு கண்கட்டு வித்த, ஒரு சாக்கு போக்கு வேணும். சும்மா ஒருத்தர பூமிக்கு அனுப்ப முடியாது. இவ்வளவு நீதியில பற்று. பெருமாள் என்ன பண்ணாரு? பூமிக்கு போகணும்னா இவனை ஏதாவது ஒரு தப்பு பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி. தப்பு பண்றவர் இல்ல அவர். பூமிக்கு போகணும்னா தப்பு பண்ணாம எப்படி பூமிக்கு வர முடியும்? இப்ப நம்மளை பத்தி தெரியுது இல்ல, தப்பு பண்ணாம பூமிக்கு யாராவது வர முடியுமா? பூமிக்கு வரணும்னா தப்பு பண்ணிதான் வரும். அதனால இரண்டு பெண்களை அவர் பார்க்கிற மாதிரி பண்ணினார். அவர் பார்க்க மாட்டார், அவரா இவர் பண்ணினார். ஆகவே நீ குற்றவாளி, பூமியில போய் அந்த பெண்களோட சந்தோஷமா இருந்துட்டு வா, அவங்க கண்களுங்க விடாத. சாமி சொல்ற அவர்களுக்கு துணையா இருந்துட்டு வந்தது. ஆனால் உண்மையில் பூமிக்கு வந்தது பறவை நாச்சியாரிடம் சங்கிலி நாச்சியாரிடம் குடுத்தனம் பண்றதுக்காக இல்ல. உண்மை காரணம் திருத்தொண்டத்தை பாடுவது. சம்பந்த பெருமா தன்னுடைய தகப்பன பிரம்ம தீர்த்தத்துல அகமர்ஷண சுத்தம் சொல்லிக்கிட்டு தண்ணீருக்கு அடியில இருந்து மூச்சை அடக்கி நீராடுத்தார். அந்த சுத்தம் சொல்லி முடிக்கிற வரையில ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அவர் தலை வெளியில தெரியல. அப்பாவை காணும்னு சொல்லி ஒரு சாதாரண உலகத்து பிள்ளை அழறா மாதிரி அழுதார். அது பொய்க்காரணம். பொய்க்காரணத்துக்கு சம்ஸ்கிருதத்துல வியாஜம்னு பேரு, தமிழ்ல தலைக்கீடு என்று. அதை காமிச்சு உண்மையில பெருமானே என்னை பூமிக்கு அனுப்பிச்சிருக்கிறியே, எனக்கு உன்னுடைய திருவடி பற்று தர வேண்டாமா, மெய்யுணர்வா எனக்கு தர வேண்டாமா என்று உலகத்தின் தாய் தந்தையா இருக்கின்ற அந்த தோணியப்பரை பார்த்துத்தான் அவர் ஞானத்திற்காகத்தான் அழுதார். ஆனா காமிச்சுக்கிட்டார். இப்படி அவ காணும்னு அழறாமல் காமிச்சுக்கிட்டார். அது போல திருத்தொண்ட தொகையை பாடுவதற்காக தான் வந்தார். பறவை நாச்சியார் மேலையும் சங்கிலி நாச்சியார் மேலும் ஏற்பட்ட ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வந்ததை போல புராணம் சொல்லுது. அது போல உலகத்திற்கு காமிச்சிருக்கிறது. அது உண்மையா இருக்கிற பட்சத்துல பெருமான் கைலைக்கு திரும்பி வா என்று ஒரு வெள்ளையானையை அனுப்பிச்ச போது நம்ம கூட அங்கிருந்து வந்த ரெண்டு பேரையும் இந்த வெள்ளையானல ஏத்தி அழிச்சிட்டு போலான்னு சொல்லி உடனே ஒரு கால் போட்டாரா? சங்கிலி நாச்சியார் திருவொற்றியூர்ல இருக்காங்க, பறவை நாச்சியார் திருவாரூர்ல இருக்காங்க. சாமி கைலாயத்திலிருந்து வெள்ளையானை அனுப்பிச்சிருக்கிறார். நான் திருவஞ்சக்கலத்திலிருந்து வெள்ளையானையை ஓட்டிக்கிட்டு முதல்ல திருவாரூருக்கு வரேன், நீ ஏறிக்க. அப்படியே திருவொற்றியூருக்கு வரேன், அவ ஏறிக்கட்டும், அப்புறம் சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு என்ன செஞ்சாரா? வெள்ளையானை அனுப்பிச்சு போயிட்டாரா இல்லையா? அதனால அது தலைக்கீடு. உண்மை காரணம் திருத்தொண்ட தொகை பாடுது. அதனால என்னைக்குமே நாம எந்த வேலைக்காக வந்தோமோ அந்த வேலையை விட்டுட்டு புதுசா ஏதாவது ஒரு வேலையில நம்ம போய் மாட்டிக்க போறோம், சிக்கிக்க போறோம்னு பெருமானுக்கு தெரிந்தது என்று சொன்னால், பெருமான் தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட மெய்யடியார்கள் தவறி இழைப்பதற்கு அவன் விடுவதில்லை. மற்றவங்களை பத்தி கண்டுக்க மாட்டார். தன் மெய்யடியார்கள் வேண்டாத காரியத்தை போய் செய்யறதுல சாமி இடம் கொடுக்க மாட்டார் என்பதனால இந்த திருமணத்தை தடுத்து ஆட்கொண்டார். போன வகுப்புல நம்ம எதுவரையும் சொல்லியிருக்கோம். கடைசியா என்ன சொன்னோம்? சாமி ஓலையை காட்டினார், அந்தனருக்கு வேறொரு அந்தனர் அடிமையாதல் என்ன முறை என்று சொல்லி இவர் பெருமானை தொடர்ந்து அந்த ஓலையை பறிப்பதற்காக ஓடினார். இதெல்லாம் சொன்னேனா? சொல்லலன்னா சொல்லலன்னு சொன்னேன். ஓலையை காட்டுன்னு இவர் கேட்டோடனே, டேய் ஓலை காட்டுறதுக்கு உனக்கு எதிரா வயசு, நீ அடிமை, நான் சொல்ற வேலையை நீ செய்யணும், அவ்வளவுதான். ஓலையை பாக்குறதுக்கு உனக்கு பக்குவமே பத்தாது அப்படின்னு சுவாமி என்ன பண்ணாரு? உசுப்பி விட்டார். உடனே அவர் மாப்பிள்ளை இல்ல, ஒரு துரும்ப மாப்பிள்ளைன்னு எடுத்து போட்டா கூட அது துள்ளும். சாதாரண மாப்பிள்ளையே என்ன ஆட்டம் போடுறான்? இவர் எல்லா தகுதியும் படைத்த ஒரு மாப்பிள்ளை, இவருக்கு கோபம் வராத? உடனே பெருமான் கையில இருக்கிற ஓலையை பறிப்பதற்காக ஓடினார். பெருமான் அவரை சுத்தி ஓடினாருங்கிறத நான் சொன்னேன். கேதார்நாத்தை பத்தி சொன்னேன். அர்ஜுனன் முன்பாக பெருமான் எருமை வடிவத்துல ஓடினார்னு சொன்னேன். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆனா பெருமான் எப்படிப்பட்டவர்னா, தாய் அன்பு கொண்டவர். தாயும் பிள்ளையும் கண்ணாமூச்சி விளையாடினா தாய் தான் ஜெயிப்பா. பிள்ளையினால தாயை கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் தாய் தன் அன்பின் காரணமாக பிள்ளை தன்னை கண்டுபிடிக்கிற மாதிரி இருப்பா, இல்லைன்னா அது அழுமே. அப்புறம் அது அழுத யாரு வந்து அதை சமாதானப்படுத்துறது என்பதற்காக அது ஈஸியா நான் கண்டுபிடிச்சேனே அப்படின்னு சொல்லணும். அது போல பெருமானை இவர் துரத்தி ஓடினா கூட உண்மையில் பெருமானை இவரால பிடிக்க முடியாது. பெருமான் நிஜமா மறைச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணாருன்னா யாராலையும் பிடிக்க முடியாது. ஆனா தன் அடியவனை அதை கழிக்க கூடாது. அவன் பிடிச்சுக்கிட்டான்னு நின்றுட்டான், இவர் போய் பிடிச்சிட்டான். இதுல ஒரு சூட்சமம் என்ன சொல்லுது புராணம், உண்மை அன்பு கொண்டவர்களுக்கு தான் பெருமான் இவ்வாறாகப்படுவார். யார வேணா என்ன பிடிச்சுக்கிட்டா வரணும் அவளை வச்சு பிரச்சனை, யாரும் அவரை துரத்தி பிடிக்க முடியாது. உணர்ந்தாருக்கும் உணர்வறியவன் இருந்தாலும் தன் அடியார்கள் அலக்கண் உருவதை பெருமான் விரும்புதில்லை. அலக்கண்ணா துன்பம், அன்பு வேண்டும் சிவபெருமான், அடியார் வேண்டிட்டே வேண்டும். அம்மா அப்பா எல்லாம் பிள்ளைக்கு செல்லம் கொடுக்கறாங்க, பிள்ளை அருவாமனை கையில கொடுனாலும் கத்திய கையில கொடுனாலும் கொடுக்கறாங்க, கார் சாவிய கையில கொடுனாலும் பைக் சாவிய நான் தான் பைக்க ஸ்டார்ட் பண்ணுவேனாலும் சேர்ந்து செய்யறாங்க. ஏன் பிள்ளை மேல இருக்கிற அன்பு. அது போல பெருமானுக்கு அடியார்கள் வேண்டும், அதனால அவர்களுக்கு செல்லம் கொடுப்பார். அதனால இவர் வந்து அடியார்கள் தன்னை பிடித்துக் கொள்ளட்டும் என்று விடுவார். ஆகவே அவரால் இந்த முப்புறங்கள் செற்ற பூவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்டவல்லார், அடியார்கள் தான் பெருமானை எட்டி பிடிக்க வல்லவர் அப்படிங்கறதையும் போன வகுப்புல சொன்னேன். இவர் பெருமானை பிடிச்சு அந்த வயதான அந்தன கோலத்துல வந்திருக்கிற பெருமானுடைய இடுப்புல சொருகி இருக்கிற அந்த ஓலை, அது இவன் பிடிச்சு இழுத்துக்கிட்டோங்கிறாமே அதுக்காகவே அத வெளியில தெரியுற மாதிரி சொல்லி இருக்கிறார். ஏன் மடிச்சு பைசாவெல்லாம் ஐயருங்க எவ்வளவு பத்திரமா மடிச்சு முடிச்சு போட்டு வைப்பாங்க, ஈஸியா எடுத்துட முடியாது. ஐயர் இடுப்புல இருந்து காசு நாலு மடிப்பு மடிச்சு உள்ள வச்சிருந்தாங்க. இவர் இவன் புடுங்கிக்கிட்டோங்கிறதுக்காகவே அந்த ஓலை தெரிகிற மாதிரி சொல்லி நம்பி ஆறுவரர் அந்த ஓலைய எடுத்த உண்மையா நியாயமா நேர்மையா என்ன செய்யணும், நம்ம அடிமைன்னு எழுதிருக்குதான்னு படிச்சு பார்க்க வேணாம். அதுக்கு அவருக்கு ஏதோ பொறுமை, தாலி கட்டுறதுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, இந்த நேரத்துல மாப்பிள்ளை பொறுமையை எதிர்பார்க்க முடியுமா, முடியாது. அதனால என்ன பண்ண, அந்தனர் வேறோர் அந்தனருக்கு அடிமையாதல் என்ன முறை அப்படின்னு சொல்லி, இதுல நியாயமும் கிடையாது தர்மமும் கிடையாது, இது ஒழுங்கு இல்ல, உலகத்துல இதற்கு முன் உதாரணம் இல்லை, பிரசிடன்ஸ் கிடையாது என்று சொல்லி அந்த ஓலையை கிழிச்சு நெருப்புல போட்டார். உடனே சாமி சொன்னா, பாரு பாரு இவன் அயோக்கியம், இவன் தன்னுடைய அடிமையை இந்த செயலினால் நிரப்பினான். இவன் அடிமை என்பது இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன், எந்த எவனொருவன் ஒரு சாட்சியத்தை அழிக்க முற்படுகின்றானோ அவன் குற்றவாளி என்பது அதனாலேயே நிரூபிக்கப்படும். தன் மீது குற்றம் இல்லைன்னா எதுக்காக ஒரு சாட்சியத்தை அழிக்கணும், ஒரு எவிடன்ஸ் அழிக்க வேண்டிய தேவையில்லையே. அது தனக்கு எதிரானது என்பதனால்தான் அவன் அழிக்க முற்படுகின்றான். ஃபைல் காணா போகுதுங்கிறாங்க, ஏன் காணா போகுது, அது இருந்தா ஆபத்துங்கிறதுனால காணா போகுது. அரசாங்கத்துல பாக்கி இருக்கிற ஃபைல்ல ஒண்ணுமே விஷயம் இருக்காது, முக்கியமான ஃபைல் எல்லாம் காணா போயிடும். அதுக்காகத்தான் இப்ப கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டு வராங்க, காணா போனாலும் வேற இடத்துல பேக்கப் 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 இருக்கும். இவன் தன்னுடைய அடிமையை நிரப்பினான்னு சுவாமி சொன்னோடனே அப்பதான் சுந்தரர் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறார். வந்திருக்கிறவன் சாதாரண ஆள் இல்ல, கிழவன் பொதுவா வயசாக வயசாக மறதி ஏற்படும், அதனால இவனுக்கு முன்பின் உளருவான்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. இது வைரம் பாஞ்ச மரம், இது வயசாக வயசாக அடிக்கடி பாராயணம் பண்ணி கணவர் கூட தப்பு இல்லாம சொல்லும் வேதத்தை, இதுக்கு மறதி வராது, மறதி எல்லாம் நமக்குதான் வரும், இந்த கிழத்துக்கு வராது. இது பழைய மன்றாடி போலும், உலகத்திலேயே பழைய மன்று என்பது என்ன, மன்று என்றால் கோர்ட்டு, மன்று என்றால் சபை, பழைய மன்றாடி என்று பழைய என்ற அடைமொழியை மன்றாடி என்பவனுக்கு சேர்த்தோம்னு சொன்ன, மன்றாடினா அடிக்கடி கோர்ட்ல போய் ஏறி இறங்கி பல கேஸ் வாத பிரதிவாதங்கள் செய்து பல கேஸ் ஜெயிச்சோம். சிலருக்கு எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்ல கேஸ் போடுறதே ஒரு இயல்பா இருக்கும், அடிக்கடி கோர்ட்டுக்கு போய் வாதாடி வெற்றி பெற்றவர்கள். நம்ம போடுற கேஸ் எல்லாம் தோத்துக்கிட்டே இருந்ததுன்னா அடுத்த கேஸ் போடுறதுக்கு நம்ம யோசிப்போம், நம்ம போடுற கேஸ் எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா சும்மா நாட்டும் கேஸ் போடுவோம். பெருமானுக்கு எங்கேயாவது தோல்வி உண்டா, அதனால அவர் பழைய மன்றாடி. பழைய மன்று என்று பழமைய மன்றத்திற்கு அடைமொழியா சொன்ன, இந்த உலகத்திலேயே பழமையான மன்றம் சபை எது, தில்லை பொது. நடராஜா ஆடுறாரு சித்தசபை, அதான் பழமையான சபை உலகத்துல. பொன்னால் வேயப்பட்ட திருக்கோயில்கள் நிறைய இருக்கு உலகத்துல இன்றைக்கு, ஆனால் உலகத்தினுடைய முதல் கருவறை விமானம் பொன்னால் வேயப்பட்டது தில்லை அம்பலம் தான், அதுக்கப்புறம் தான் மற்ற ஊர்லாம். அந்த தில்லை அம்பலத்தினுடைய அந்த பொற்கூரை இருக்கின்றது, அந்த அம்பலத்தை பொன்னால் முதலில் வேய்ந்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நமக்கு சரித்திர காலத்துக்கு தான் நம்முடைய ஆராய்ச்சி செல்லும், புராண காலத்தை நம்முடைய அறிவை கொண்டு முடிவு பண்ண முடியாது. புராண கால செய்திகளை எதை கொண்டு முடிவு பண்ணலாம்னு கேட்டா வேதங்களை கொண்டு முடிவு பண்ணலாம். தமிழ் வேதம் என்ன சொல்லுது, சபைய பொன்னால் வைந்தது யாருன்னு கேட்ட கேள்விக்கு அப்புற பெருமான் பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றார், தேவர்கள் முழுதும் பொன்னால் வைந்தார்கள் அப்படிங்கிற, முழுதும் வானுலகத்துள தேவர்கள், முழுதும் வான் உலகத்துள தேவர்கள் தொழுதும் பொற்றியும் தூய செம்பொன்னினால் எழுதி மேய்ந்த செம்பல குத்தனை இழுதையேன் மறந்து எங்க நம் உய்வனோ. அந்த பெருமானை நான் எவ்வாறு மறந்து உய்வேன் என்று நடராஜ பெருமானை என்னால் மறக்க முடியாது. அப்புறம் பெருமான் பாடுறார், சிற்றம்பலத்தை முதலிலே பொன் வைந்தவர்கள் தேவர்கள். அப்ப எப்ப வேஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டா, பதஞ்சலி வியாகிர பாதருக்காக பெருமான் ஆடி காண்பித்தானே, அன்றைக்கு கூட இருந்து தரிசனம் செய்த தேவர்கள் பதஞ்சலி கற்றுக்கிட்டாரு, இந்த சபையிலேயே பெருமானே நீ இருந்து தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்க வேண்டும், இந்த ஆனந்த நடத்தினை பின்னால் காண்கின்ற உயிர்கள் இந்த நடனத்தினை கண்ட அளவிலேயே முக்தி பேறு பெற வேண்டும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கி கொண்டார். இப்ப பெருமான் இங்கேயே இருந்து ஆடணும்னா அவருக்கு ஒரு கூரை வேண்டாமா? வெயிலையும் மழையிலையும் ஓபன்ல ஆட முடியுமா? என்பதனால தேவர்கள்னா நம்முடைய தலைவராயிருக்கின்ற பரமேஸ்வரன் பதஞ்சலி கேட்டுக்கொண்டதின் பேர்ல இங்கேயே ஆடுறதுன்னு முடிவு பண்ணி இங்க நின்றுகிட்டாரு. ஆகவே இவருக்கு ஒரு விமானத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி பொன்னாலாகிய கருவறையை அவர்கள் அமைத்தார்கள். அப்புறம் சொல்ற, முழுதும் மாநிலகத்துள்ள தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால் எழுதி மைந்த சிற்றம்பலக்கூத்தன். அப்ப பெருமானுடைய சபை கோயில்களிலே மிக பழமையான கோயில் என்பது சிதம்பரம். பழைய மன்றிலே ஆடுகின்ற பெருமான் போலும் இவன். என்ன காரணம்? அவன் தான் எல்லாம் வல்லவன். அவன் மலையையும் வில்லாக வளைப்பான், உள்ளாலும் தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வான். எல்லோருக்கும் முன்னவன் அவன், உலகங்களை படைத்தவனே அவன் தான். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி, பயிர்தல்னா படைத்தல், தில்லை ஆகின்ற பழமையான ஊரிலே ஆடுகின்ற திருவடிதான் இந்த எல்லா உலகங்களையும் படைத்ததுன்னு திருவாசகம் சொல்லு. அப்ப பழமையான கோயிலிலே இருக்கிற பெருமான் அவன் பழைய மன்றாடி போலும் என்று உள்ளுணர்வு சொல்லுது. இருந்தாலும் அங்க இருக்கிறவர்கள் பெருமான்ட்ட, பெருமானே இந்த உலகத்துல இல்லாதது சொல்றீங்களே அப்படின்னு ஒரு அப்செக்ஷன் பண்ணாங்க. சாமி அதுக்கு சொல்றாரு, நான் சொல்றது அறத்தின் பால் பட்டதா இல்லையாங்கிறத அப்புறம் பாத்துப்போம். இவன் ஓலைய வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு வன்முறையினால இத எங்கிட்டது பிடுங்கி கீழ்ச்சி போட்டது கரெக்டா? அது முதல்ல தப்பு. ஆகவே இந்த பிழை நெறிய வழக்கை நம்ம வந்து இவனுடைய இந்த வழக்கினை வெண்ணெய்நல்லூரிலே வைத்து பேசலாம் என்று பெருமான் சொன்னாரா? அதற்கு நம்பியார் ஒரு ஒத்துக்கொண்டார். சாமி சொல்றாரு, நீ இந்த ஓலைய வாங்கி கிழிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் நினைக்காத, இது ஒரு படி ஓலை. படி ஓலைனா தற்காலத்து ஜெராக்ஸ் காப்பி போல, போட்டோ காப்பி போல, ஆனா அது செகண்ட் ஒரிஜினல் சொல்லப்படும். ஆக்சுவல் ஜெராக்ஸோ போட்டோவோ இல்ல. படி ஓலை என்றால் மூல ஓலையை அப்படியே இன்னொரு படி எடுப்பது, படியெடுத்து இது மூல ஓலையோடு ஒத்துப்போவது என்று கையொப்பம் விட்டது. ஆகவே படியோலை என்பது ஜெராக்ஸ் காப்பி இல்ல, செகண்ட் ஒரிஜினல். மூல ஓலை போல செல்லும், ஆனால் மூல ஓலை தான் ஆதாரம். மூல ஓலை இல்லை என்பதனால படி ஓலை வந்து செல்லா காசாயிடாது. ஆனால் ஜெராக்ஸ் வந்து எவிடன்ஸ் அட்மிட் பண்றது இல்ல என்று பார்க்கும். சாமி சொன்னாரு, நீ கிழிச்சது படியோலை தான்ப்பா, மூளை ஓலை பத்திரமா வச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும் உங்க ஊர்ல என்ன நடக்கும்னு, மூல ஓலையை பத்திரமா வச்சிருக்கிறேன். ஆகவே வெண்ணெயில அதை புரித நான் மறையோர் முன்னம் காட்டி உன்னை அடிமை பண்ணுவேன். அது என்ன புனித நான் மறையோர் அப்படின்னு கேட்டா, பழங்காலத்துல நான்கு வேதங்களிலும் கற்று தபசிகளாக வாழ்ந்த அந்த அந்தணர்களே பெரும்பாலும் நியாயஸ்தலங்களிலே நீதிபதிகளாக இருந்தார். அவர்கள் வந்து நீதி பிறழாது வழங்குவார்கள், உலகம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். தில்லை முதலிய ஊர்களிலே அவர்கள் அவ்வாறு இருந்தார்கள். திருவண்ணைநல்லூரிலும் அவர்கள் அவ்வாறு இருந்தார்கள். சாமி திருவண்ணைநல்லூருக்கு போறார். இவர் முன்பே சொல்லியிருக்கிறார், உனக்கும் உன்னிடையும் என்னிடையும் ஒரு வழக்கு உண்டு என்று சொன்னால் அதை உனக்கு முடித்து கொடுக்காமல் நான் வதுவை செய்யேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நம்பியார். எப்பொழுதுமே சொன்ன சொல்ல காப்பாற்றணும், ஜகா வாங்கக்கூடாது. ஜகா வாங்கினாலும் பாவம் தான், ஏதோ அப்ப சொல்லிட்டேன் இப்ப என்னால முடியலன்னு சொல்லக்கூடாது. வேதம் என்ன சொல்லுது? பொய் பலவிதம், அதுல அதிகமான பாவத்தை தருகின்ற பொய் என்னன்னா சொன்ன சொல்லை மீறுதல். ஓமிதி சத்தியம் நேதி அநிருத்தம் என்று ரிக்வேதம். ஓம் என்றால் இணங்குதல். சொல்றாங்க நீங்க இதை செஞ்சு கொடுக்கணும், சரி என்று சொல்வத பழங்காலத்துல ஓம் என்று சொல்வார்கள். இன்றைக்கும் அந்த பழக்கம் இலங்கையில இருக்கு. ஆம் என்று சொல்வதை இலங்கை வாழ் தமிழர்கள் ஓம் என்று சொல்வார்கள். பழங்காலத்து வழக்கம் ஒத்துக்கிறது. ஒத்துக்கொண்டதுக்கு மறுதலையாக மாறி செய்யக்கூடாது, சொன்ன சொல்ல காப்பாற்றணும். சங்கரி நாச்சியார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு நம்பி அருரு. அப்புறம் மூலஸ்தானத்துல போய் இந்த சபதத்தை நீங்க செய்ய வேண்டாம், இதுக்கு போய் பெருமானை சிரமப்படுத்த கூட. உலகத்துல கல்யாணம் டெய்லி நடந்துகிட்டே இருக்கு, பெருமானை போய் சிரமப்படுத்துறதா? முக்தி வழங்குகின்ற வள்ளல் இல்லையா அவர், முக்தன் முக்தி தருகின்ற பிரான். அதனால நாங்கள்லாம் சாதாரண மக்கள், எங்களுக்கு எல்லாம் இந்த ஊர் தலவிருஷம் இருக்குதே மகிழ மரம், அந்த மரத்தை சுத்தி சபதம் பண்ணி கொடுத்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்பி அருவர் மாட்டிக்கிட்டாரு, உங்களுக்கு கதை தெரியும், இவர் என்ன சொல்லிருக்கிறாரு, நான் சபதம் செய்யறதுக்கு மூலஸ்தானத்துக்கு வருவேன், அப்ப நீ அங்க குந்திக்காம எழுந்து தலவருஷத்துல போய் குந்திக்கன்ட்டு. இப்படி சொல்லலாமான்னு கேட்டா, சிவாச்சாரியர்களுக்கு மட்டும் பெருமான கலாகர்ஷன் பண்ணி பழக்கம், சிவாச்சாரியர் தானே, சாமியை இங்க இருக்காத அங்க போற சொல்லி பழக்கம் மந்திரத்தினால. அத சொல்றாரு, நீ இங்க இருக்காத, அங்க போயிரு. நீ கலாகர்ஷணம் பண்ணும் போது கலசத்துக்கு கலைகளை ஆகர்ஷணம் பண்றோம், சாமி வராரா இல்லையா? அதனால இவருக்கு மட்டும் அந்த உரிமை இருக்கு. சாமி ஒத்துக்கிட்டு நீ சொல்றபடி நான் செய்யறேன்ட்டார். ஆனா அங்க போட்டு கொடுத்துட்டார். நீ சபதம் வாங்கும் போது மகிழ மரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டார். இப்ப இவர் அதெல்லாம் மாட்டேன், மகிழ மரத்துக்கு முன்னாடி நான் வந்து சபதம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது இது அறராயிலும் ஆகும், அது பெரும் பழியை தரும். ஒருவன் தான் ஒத்துக்கொண்ட செயலை செய்யாதிருப்பது என்பது அவனுக்கு பழியை தரும். யாருமே தாங்கள் ஒத்துக்கொண்டதற்கு மாறுதலாக செய்யக்கூடாது. அப்ப உன்னுடைய வழக்கை முடித்தல்லது நான் பதுவை செய்யேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பெருமான் கூட இவர் திருநெல்வேலூருக்கு வரார். எப்படி வரார்னு கேட்டா ஒரு நல்ல பவர்ஃபுல்லான காந்தம் மேக்னெட் இருக்கு, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த ஊசி அது போற வழியில எல்லாம் திரும்பி திரும்பி போகும். ரொம்ப பக்கத்துல இருந்தா ஒட்டிக்கும், கொஞ்சம் எட்டி இருந்தா காந்தத்தை நகர்த்துங்க ஊசி நகரும். காந்தம் இப்படி போச்சுன்னா ஊசி இப்படி போகும், காந்தம் அந்த ரோட்ல போச்சுன்னா ஊசி அந்த ரோட்ல போகும். பெருமான் பின்னால் அவனுடைய ஆகர்ஷணத்தினாலே ஈர்க்கப்பட்டு அப்படி அவனால் ஈர்க்கப்பட்டு அவன் பின்னால் போகின்ற, அவனை பார்க்கும் போது அவருக்கு அன்பு வருகின்றது. ஆனா அவருடைய செயலும் சொல்லும் தான் சினத்தை உண்டாக்கி திருவண்ணாமலைக்கு சென்றார்கள். அங்கு பாரம் என்றால் கரை, வேத பாரகர்னு சொன்னாங்க. வேதத்தை கரை கண்ட அந்தணர்கள் நீதிபதிகளாக இருக்கிறார்கள். அந்த அவை முன் சென்று கடவுளாகின்ற அந்த அந்தணன் சொல்றான், என்ன சொல்றாருன்னா, நாவல் ஆரூரன் தான் காதல் என் அடியான் அப்படின்னு சொன்னான். என்னன்னா, என் ஓலையில ஒரு எழுத்து எழுதியிருக்கு வாசகம், அது என்னன்னு கேட்டா திருநாவூரை சேர்ந்த இந்த ஆரூரன் இருக்கிறானே நாவல் ஆரூரன், அவன் காதல் என் அடியான். இதற்கு ரெண்டு பொருள், என்னன்னா இவன் எனக்கு அடிமை, இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு பொருள்.